அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. மார்ச் மாதம் 17 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் புதுதில்லியில் வறட்சி நிவாரணம் கோரி மண்டை ஓடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகள் தொடர்பான செய்தி.
சுண்டலிய தின்னோம், பாம்பு கறிய கூட தின்னோம், எப்படியாவது எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுங்க. நெல் விலையில, கரும்பு விலையில எதுவுமே விளைச்சல் இல்ல, எங்களுக்கு வறட்சி நிவாரணம் வேணும் என்று கேட்டோம்.
சோமாலிய கடற்கொள்ளையர்களின் பிடியில் சிக்கிய இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி உள்ளிட்ட தமிழக இலங்கை செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ஏமனின் செங்கடல் கரையில் சோமாலிய அகதிகளின் படகு தாக்குதலுக்கு உள்ளான போது 30 மேற்பட்ட சோமாலிய அகதிகள் கொல்லப்பட்டனர், மேலும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என குடியேறிகளுக்கான சர்வதேச நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அந்த படகு ஏவுகணையால் தாக்கப்பட்ட போது ஏமனிலிருந்து சூடானிற்கு பயணம் செய்து கொண்டிருந்தது என ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹொடைடே துறைமுகத்தின் கடற்படை காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த படகு அப்பாச்சி ஹெலிகாப்டரால் தாக்கப்பட்டது என்று கிளர்ச்சியாளர்களின் செய்தி முகமை தெரிவிக்கிறது. ஆனால் சர்வதேச குடியேறிகளுக்கான நிறுவனத்தால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கலுடன் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளார். அந்த இரு தலைவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. மெர்க்கலின் அகதிகள் குறித்த கொள்கை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தவறு என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். மறுபக்கம் சில முஸ்லிம் நாடுகளின் பிரஜைகள் மீது பயணத்தடை விதிக்கும் டிரம்பின் முடிவை ஏங்கலா மெர்க்கல் விமர்சித்துள்ளார். பிரிட்டனின் உளவு அமைப்பு அதிபர் டிரம்பை உளவு பார்த்தது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் சுமத்த மாட்டோம் என வெள்ளை மாளிகை உறுதியளித்துள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. டிரம்பின் தொலைபேசியை ஒட்டுக்கேட்க ஒபாமா உத்தரவிட்டார் என்பது தொடர்பாக பேசும்போது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சி என் ஸ்பைசர் இதனை தெரிவித்தார்.
பிரிட்டனின்
தொலைத்தொடர்பு கண்காணிப்பு அமைப்பின் மீது திரும்பவும் குற்றம் சுமத்தப்படாது என்ற ஸ்பைசரின் உறுதியை பிபிசி உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் எந்தவித மன்னிப்பும் கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் லூசியாவை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற கவிஞர் மற்றும் நாடக எழுத்தாளரான டெரக் வால்கோட் இன்று தனது 87 வயதில் காலமானார். செயின்ட் லூசியா மற்றும் பறந்து கிடக்கும் கரீபிய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கவிதைகளின் மூலம் சர் டெரக் 1960 முதன் முதலாக சர்வதேச கவனத்தை பெற்றவர். காலனித்துவ ஆட்சியிலிருந்து பிறந்த பிராந்தியமான மேற்கிந்திய இலக்கியத்தின் முன்னணி குரலாக இவர் கருதப்பட்டார். பசுமை குடில் வாயுவாக கருதப்படும் கரியமில வாயுவின் ஆற்றல் குறித்த வெளியேற்றத்தில் 3வது ஆண்டாக ஒரே அளவில் நீடிப்பதாக சர்வதேச ஆற்றல் முகமை தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரித்தல் மற்றும் நிலக்கரியிலிருந்து இயற்கை எரிவாயுவிற்கு மாறியதன் விளைவுதான் இந்த மாற்றம் என இந்த முகமை தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் அமெரிக்கா மற்றும் சீனாவில் கரியமில வாயுவின் வெளியேற்றம் குறைந்துள்ளது, மேலும் ஐரோப்பாவில் அது நிலையாக உள்ளது. இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தில் ஈரான் யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ஈரான் யாத்ரீகர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்வது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதால் தங்கள் நாட்டு பிரஜைகள் ஹஜ் யாத்திரைக்கு செல்வதை ஈரான் அதிகாரிகள் தடுத்தனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். கடந்த ஆண்டு கடும் வறட்சியை சந்தித்த தமிழக விவசாயிகள் மத்திய அரசு தங்களுக்கான வறட்சி நிவாரண நிதியை அளிக்கக் கோரி புதுதில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு மாத காலம் நடக்கவுள்ள இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கருத்துக்களை பிபிசி தமிழ் பேஸ்புக் நேரலைக்காக செய்தியாளர் முரளிதரன் கேட்டறிந்தார். அந்த பதிவிலிருந்து ஒரு பகுதியை தற்போது கேட்கலாம்.
தமிழகம் வரலாறு காணாத வறட்சியை கண்டுவிட்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இப்படி ஒரு வறட்சி தமிழகத்துக்கு வந்துச்சு, இப்போ திருப்பி வந்திருக்கு. இந்த வறட்சிக்கு எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடு, வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று அங்கே நாங்கள் பல விதத்தில் போராடினோம். அங்கே வந்து எலிய தின்னோம், சுண்டலியை தின்னோம், பாம்பு கறியை கூட தின்னோம். நாங்கள் எப்படியாவது எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுங்க, நெல் விலையில், கரும்பு விலையில எதுவுமே விளைச்சல் இல்லை, எங்களுக்கு வறட்சி நிவாரணம் வேணும் என்று கேட்டோம். அதன் அடிப்படையிலே தமிழக சர்க்கார் வறட்சியை காமிச்சு மத்திய சர்க்காருக்கு 40,000 கோடி வேணும்னு கேட்டிருந்தாங்க. கேட்டு இன்னைக்கு 70 நாள் ஆச்சு, மத்திய சர்க்கார் கண்டிக்கவே இல்லை. மாநில சர்க்கார்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 3,000-2,000 உழவு செலவு கூட ஆகாது.
இல்லை, இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அந்த காப்பீட்டு திட்டங்களின் மூலம் 25,000 வரை விவசாயிகள் கிடைக்கும்லாம் அறிவிச்சிருந்தாங்களே, அது உங்களுக்கு கிடைக்கலையா?
அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல, இதை வரலையுமே கிடைக்கல, எதுவுமே செய்யலை. அதனால மத்திய சர்க்கார் நிதி கொடுத்தாதான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டியது மத்திய மாநில அரசுடைய கடமை. ஆனால் உச்ச நீதிமன்றமே காவிரியில் தண்ணீர் வழங்கு என்று கூறிய பிறகும் மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்காததால் கர்நாடகா எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. தமிழக சர்க்கார போய் தலையிட்டு பண்ணுவதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனாலையும் காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் விவசாயியோட விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுகின்ற அமைப்பு டெல்லியில தான் இருக்கு. தமிழக சர்க்கார் முடிவு பண்ண முடியாது. டெல்லியில் இருக்க இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்க மாட்டேங்குது. சுவாமிநாதன் கமிஷன் கூட வந்து ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவாச்சுன்னா ஒரு 50% போட்டு 45,000 ரேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுது, ஆனால் கொடுக்கல. அதனால தான் விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. விவசாயி வாங்கிய நகையை அடைய வச்சு கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த நகையெல்லாம் ஏலம் போயிடுச்சு. அப்போ கூட நாங்கள் போன வருஷம் வந்து 4/3/2016 அன்னைக்கு டெல்லியில் வந்து அருண்ஜேட்லியை பார்த்தோம். அவர்கிட்ட நான் கேட்டோம், சார் ஹெவி ட்ரவுட் இன் சம் தமிழ்நாடு சார், வி ஆர் அன்ஏபிள் டு ரீபே த மணி பாரோடு ஃப்ரம் த பேங்க் சார், ஸோ வி பிளட்ஜ் த அவர் ஜுவல்ஸ் ஆல்சோ, நவ் த பேங்க்ஸ் ஆர் செல்லிங் அவர் ஜுவல்ஸ், தே ஆர் நவ் ட்ரைங் டு செல் அவர் லேண்ட் ஆல்சோ சார், இஃப் தே வில் செல் அவர் லேண்ட் வில் கமிட் சூசைட் சார்னு சொன்னோம். உடனே யூ டோன்ட் வரி டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப்னு சொன்னார். 1 வருஷமா செய்யவே இல்லை. அதனால இது விவசாய அடை வச்சு இந்த நகை பூரா ஏலம் போயிடுச்சு தமிழ்நாட்டில். இப்போ வந்து அடுத்தது நிலத்தை ஏலம் விடுறாங்க. ஏலம் போனாதான் விவசாயி, நானும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டான் அப்படியே மயங்கி உளுந்து வயலே செத்துக்கிட்டான், அவனுடைய மண்டை ஓடு தான் அந்த மண்டை ஓடலாம். இன்னும் இருக்க மீதி விவசாயின்னு சாவடிச்சிடாங்க. அதனால பெண்களுடைய தாலி கூட கிடையாது, தாலியெல்லாம் கூட கழட்டிடுறாங்க, அடம் வச்சு போயிடுச்சு. எங்களுக்கு மத்திய சர்க்கார் நாங்கள் கேட்கறதுனா லாபகரமான விலை கொடுத்தாலே எங்களுக்கு எந்த எனாம் வேணாம், எந்த விதம் மானியம் வேணாம்னு தான் கேட்குறோம். இன்றைக்கு என்னுடைய கரும்பு 90 ரூபா வித்துச்சு ஒரு டன் கரும்பு 1970ல். அன்னைக்கு வாதியார் சம்பளம் 90 ரூபா தான். அன்னைக்கு என் கரும்பு அன்னைக்கு வந்து 40 ரூபா, 60 கிலோ நெல் 40 ரூபா. 40 ரூபாய்க்கு போது எம்எல்ஏக்கு சம்பளம் 250 தான், 6 மூட்டை தான். அன்னைக்கு வந்து வங்கி மேலாளருக்கு 150 ரூபா சம்பளம், ஆசிரியருக்கு வந்து 90 ரூபா சம்பளம், பவுன் 120 ரூபா வித்துச்சு. நான் 3 மூட்டை நெல் வித்தா ஒரு பவுன் வாங்கினேன், இன்னைக்கு 30 மூட்டை வித்தா கூட என்னால் வாங்க முடியாது. அன்னைக்கு 90 ரூபா வித்த கரும்புக்கு 2,300, 90 ரூபா சம்பளம் வாதியார் 36,000-50,000 வாங்குறாரு. அன்னைக்கு வந்து 120 ரூபா வித்த பவுன் இன்னைக்கு 24,000, 150 ரூபா வித்த சம்பளம் வாங்கின பேங்க் மேனேஜருக்கு இன்னைக்கு 66,000 சம்பளம் தராங்க, 440 மடங்கு ஏறிடுச்சு. அன்னைக்கு 250 ரூபா சம்பளம் வாங்கின எம்எல்ஏ இன்னைக்கு வந்து 55,000 வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரு. ஆனா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று விவசாயிகளை கூறுகிறார பொழுது எங்க முதுகெலும்பெல்லாம் ஒடிச்சுட்டாங்க.
இந்த பதிவின் முழு பகுதியையும் நேயர்கள் பிபிசி தமிழ் பேஸ்புக் பக்கத்தில் கேட்கலாம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். கடந்த திங்களன்று சோமாலியாவின் வடக்கு கடற்பரப்பில் இலங்கை கொடியோடு சென்று கொண்டிருந்த கப்பல் கடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அந்த கப்பல் விடுவிக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் லண்டனில் இருந்து பூபாலரத்னம் சீவகன்.
எண்ணெய் கப்பல் ஒன்றை கடத்திய சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்கள் அதனை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி விடுவித்திருக்கின்றார்கள். கப்பலை கடத்தியவர்களுக்கு விநியோகங்களை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படுகின்ற படகு ஒன்றுக்காக கடற்கொள்ளையர்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையே நடந்த சிறிய துப்பாக்கி மோதலை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. இலங்கையைச் சேர்ந்த 8 மாலுமிகளுடன் கடந்த திங்களன்று கடத்தப்பட்ட இந்த கப்பல் சோமாலிய தலைநகர் மொகதிசுவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றது. 2012 பின்னர் சோமாலிய கடற்பகுதியில் வணிகக் கப்பல் ஒன்று கடத்தப்பட்டது இதுதான் முதற் தடவையாகும். காலையில் நடந்த துப்பாக்கி மோதலை அடுத்து பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் போலீஸ் படை சற்று பின்வாங்கவே கடற்கொள்ளையர்கள் விலகிச் சென்று விட்டதாகவும் சோமாலிய கடற்பாதுகாப்பு போலீஸ் படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். முன்னதாக இலங்கை கொடியுடன் இந்த கப்பல் பயணித்ததாக கூறப்பட்டாலும் அது தமது நாட்டுக்கு சொந்தமான கப்பல் அல்ல என்று இலங்கை வெளியுறவு அமைச்சு மறுத்திருந்தது. ஆனாலும் அதில் தமது நாட்டு பிரஜைகள் சிலர் பணியாற்றியதாக அது கூறியிருந்தது. அதேவேளை அதில் பணியாற்றிய தமது நாட்டு மாலுமிகள் பாதிப்பு எதுவுமின்றி இன்று விடுதலை செய்யப்பட்டதாகவும் இலங்கை வெளியுறவு அமைச்சு உறுதி செய்திருக்கின்றது. தமது நாட்டைச் சேர்ந்த மாலுமிகள் அனைவரும் எந்தவிதமான பாதிப்புமின்றி விடுதலை செய்யப்பட்டதற்காக சோமாலியாவின் அரை சுயாதிக்க பிராந்தியமான போர்ட்லாண்டின் அதிபருக்கு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்திருக்கின்றது. அரிஸ் 13 என்ற இந்த கப்பலும் அதில் பயணித்த 8 இலங்கை மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இலங்கை அரசு கூறியிருக்கின்றது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவன தகவலின்படி கப்ப பணம் எதுவும் புறப்படாமலேயே கப்பல் விடுவிக்கப்பட்டதாக கடத்தற்காரர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
லண்டனில் இருந்து பூபாலரத்னம் சீவகன் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, சோமாலிய கடற்கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இலங்கை கப்பலில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த மாலுமிகள் உள்ளிட்ட 8 பேர் எந்த பாதிப்பும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டனர் என்று இலங்கை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் பிடிக்கப்பட்ட இலங்கை மாலுமிகள் 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதனை உறுதிப்படுத்திய வெளிவிவகார துணை அமைச்சர் ஹர்ஷா டி சில்வா இந்த விடுதலை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இது பற்றி தகவல் வெளியிட்ட அமைச்சர் ஹர்ஷா டி சில்வா, இலங்கை கடற்படை, ஐரோப்பிய அமைப்பு, அமெரிக்கா ஆகியன இந்த வெற்றியை அடைவதற்கு உதவியதாகவும் கூறினார்.
வெற்றி தியான பட்டாங்கத்தாவதாய்
மாலுமிகள் பிடிக்கப்பட்ட கப்பல் எரிபொருட்களை கொண்டு சென்ற கப்பல். துப்பாக்கிச் சூடு நடத்தி இருந்தால் பிரச்சினை பாரதூரமானதாக இருந்திருக்கும். நாங்கள் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அவர்களூடாக சோமாலிய அரசின் நிர்வாகத்துக்குட்படாத நிர்வாகத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி சுடுவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம். எங்களால் ஏதாவது செய்ய வேண்டுமானால் செய்ய தயாரென்றும் 8 உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களிடம் உறுதிப்படுத்தினோம் என்றார் வெளிவிவகார துணை அமைச்சர் ஹர்ஷா டி சில்வா.
அடுத்ததாக, இலங்கையில் அரசு பணிகளில் உள்ள பெண்கள் மகப்பேறின்மை தொடர்பான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக 1 வருடத்திற்கு சம்பளமற்ற விடுமுறை எடுத்துக் கொள்ள முடியும் என்ற சலுகையை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளரும் பெண்ணிய செயற்பாட்டாளருமான ஷோபனா ராஜேந்திரனை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
யாரும் கருதுற மாதிரி நாங்கள் மேலோட்டமா பார்த்தால் இது நல்ல ஒன்று நாங்கள் சொல்லலாம். 1 வருஷம் லீவ் கிடைக்குது, நல்ல விஷயம். இல்லாட்டி கூட சம்பளமற்ற விடுமுறை அது இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல கொடுக்காம விடலாம், ஆனா பொதுவா எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையா இருந்தது இல்ல பெரிய அளவுல. இதனால பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டா, 1 வருடம் அவங்களுக்கு லீவை கொடுத்தா அந்த 1 வருடம் அடுத்த வருஷம் அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் இல்ல, அந்த 1 வருஷத்துக்கான இன்கிரிமெண்ட் இல்லாம போயிடும். அது நீண்ட காலத்துல நாங்க பாக்குற நேரம் பென்ஷன் வர்ற நேரமும் இவங்களுக்கு இந்த 1 வருஷம் கழிச்சு சில நேரம் 29 வருஷம் சேவை
மகப்பேறின்மை தொடர்பான சிகிச்சைக்காக பலரும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை நாடுவதாக கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கருதுகின்றீர்கள்?
அவங்க வந்து இந்தியால போனாக்கா இது சரி வருன்ற ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் வாய்ப்புகளும் இந்தியாவில சரி வந்திருக்கலாம். மத்தது அங்க நிறைய போட்டிகள் இந்தியால இருக்கனால இதை விட கொஞ்சம் குறைஞ்ச செலவுல செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. இல்லாதவுடைய அவங்களுக்கு நம்பிக்கை, இங்கே விட வெளியில போய் செஞ்சுட்டு வந்தா அது ஷுவரா இருக்கும். இலங்கையில செய்யற ட்ரீட்மெண்ட்டுக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல அக்கள் மத்தியில், ஒரு வகையான இல்ல.
இது போன்ற விடுமுறை ஆண்களுக்கும் தேவை என்று கருத முடியுமா?
பெண்களுக்கு 1 வருஷம்னு சொன்னா அந்த 1 வருஷம் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா அந்த அவளுக்கு அந்த ஆரம்ப காலங்கள்ல அவருக்கு ஒரு துணையா இருக்கிறதுக்கும் கட்டாயம் அவளுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் தேவை. அப்ப அந்த மோரல் சப்போர்ட் கொடுக்கறனால ஆரம்ப காலத்துல ஒரு முதல்ல ஒரு 3 கிழமை, இடையில ஒரு 3 கிழமை, கடைசியா ஒரு மாதமோ அப்படியான ஒரு லீவ் அவங்களுக்கு வழங்கப்படுறது தான் உண்மையா அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்க கூடியதா இருக்கும். இல்லாட்டி அவங்க உளவியல் ரீதியா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க
என்றார் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் பெண்ணிலை செயற்பாட்டாளருமான சோபனா ராஜேந்திரன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை நேயர்கள் எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858 88 55 692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.